ஓம் சாந்தி. மே 19, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களாக. நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் தொடர்ந்தும் இதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் பெருமளவில் முன்னேற்றம் அடைவீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியால் தந்தையை மிக சரியாக நினைவு செய்ய முடியும்? பதில்: தந்தையை மிக சரியாக இனம் கண்டு கொண்ட குழந்தைகளால் ஆகும். ஒரு புள்ளியை நினைவு செய்வது எவ்வாறு சாத்தியம் என சில குழந்தைகள் கேட்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அவரை அனாதியான முடிவற்ற ஜோதியாக கருதியே நினைவு செய்து வருகின்றனர். இப்பொழுது நீங்கள் அவரை ஒளி புள்ளி என கூறும் பொழுது அவர்கள் குழப்பமடைகின்றனர். இதனாலேயே தந்தை அனாதியான முடிவற்ற ஒளி அல்ல என்ற நம்பிக்கை முதலில் இருக்க வேண்டும். அவர் ஓர் அதி சூக்ஷ்மமான புள்ளி என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே உங்களால் மிக சரியான நினைவை கொண்டிருக்க முடியும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மன் மனாபவ், உண்மையில் இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அல்ல. தந்தை உங்களுக்கு இலகு ராஜயோகத்தை கற்பித்த பொழுது அவர் சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. இவருக்கும் கூட சமஸ்கிருதம் தெரியாது. தந்தை ஹிந்தியிலேயே விளங்கப்படுத்துகின்றார். இந்த ரதம் ஹிந்தி, சிந்தி, ஆங்கில மொழிகளை அறிந்திருந்தாலும் தந்தை ஹிந்தியில் மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொருவரும் என்ன சமயத்தை சார்ந்திருந்தாலும் அவரவருக்கென சொந்த மொழி உள்ளது. இங்கு ஹிந்தி மொழி மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. இம்மொழியை புரிந்து கொள்வது இலகுவானது. இப்பாடசாலை அற்புதமானது. இங்கு கடுதாசி, பென்சில் போன்றவை தேவையில்லை. இங்கு நீங்கள் ஒரு வார்த்தையை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே ஆகும். கடவுள், ஈஸ்வர் அல்லது பரமாத்மா, பரமதந்தையை நினைவு செய்யாமல் இருப்பது எவருக்கும் சிரமமானது. அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். எனினும் அவர்கள் அவரை சரியாக இனம் காணவில்லை. தந்தையே வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். சமய நூல்களில் சக்கரத்தின் காலப்பகுதியை நீண்டதாக காட்டியிருப்பது பற்றியும் தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. வயதான தாய்மாரும் கல்புத்தி உடையவர்களும் எதை புரிந்து கொள்வார்கள்? இது மிகவும் இலகுவானது. சிறு குழந்தைகளால் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். பாபா என்ற வார்த்தை புதிய வார்த்தை அல்ல. மக்கள் சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது அவர் ஷிவ் பாபா, அவர் அசரீரியானவர் என்பது அவர்களின் புத்திகளில் புகுகின்றது. மனிதர்கள் அனைவரும் பாபா என கூறுகின்றனர். ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரினதும் தந்தை ஒரே ஒருவரே. சரீரத்தை ஏற்றிருக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். அனைத்து சமயத்தவர்களும் நிச்சயமாக பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கின்றனர். அவரே பரந்தாமத்தில் வசிக்கின்ற தந்தையாவார். நாங்களும் அவ்விடத்து வாசிகளே. நாங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மக்கள் தூய்மையாக விரும்புகிறார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். புதிய உலகம் தூய்மையாக இருந்தது. அது இப்பொழுது பழையதாகிவிட்டது. எவருமே அதை இப்பொழுது புதியது என்று அழைப்பதில்லை. தேவர்கள் புதிய பாரதத்தை ஆட்சி செய்தார்கள் என்பதை பாரத மக்கள் அறிவார்கள். புதிய பாரதத்திற்கு முன்னர் என்ன இருந்தது? சங்கம யுகம். அதைவிடவும் இலகுவான பதிலொன்று உள்ளது. புதியதாக இருப்பதற்கு முன்னர் அது பழைய உலகமாக இருந்தது. மக்களால் சங்கமயுகம் பற்றி அவ்வளவு இலகுவில் புரிந்து கொள்ள முடியாது. பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியே சங்கமயுகம் எனப்படுகிறது. தந்தைக்கே அவர்கள் கூறுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். புதிய உலகில் எவருமே அழைப்பதில்லை. பாரதம் தூய்மையாக இருந்தது என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் புகுந்துள்ளது. ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். மக்கள் நீண்ட காலமாக இவ்விதமாக அழைக்கின்றனர். தூய்மையற்ற உலகம் எப்பொழுது முடிவடையும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அது மேலும் 40,000 வருடங்களுக்கு தூய்மையற்றதாக இருக்கும் என சமய நூல்களில் எழுதப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் கார் இருளில் உள்ளனர், நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்தில் உள்ளீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை வெளிச்சத்தினுள் கொண்டு வந்துள்ளார். இந்த உலக சக்கரம் 5,000 வருடங்களுக்கு பின்னர் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் ஆட்சி புரிந்தது நேற்றைய விஷயமாகும். அது உண்மையில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அதுவே சொர்க்கமாக இருந்தது. தூய உலகில் அனர்த்தனங்கள் போன்ற எதுவும் இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் மாத்திரமே அனர்த்தனங்கள் இடம்பெற்றன. தந்தை இங்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அவர் கூறுவதை நேரடியாக உங்கள் செவிகள் மூலம் கேட்கின்றீர்கள். கேட்பது யார்? ஆத்மாக்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் மீண்டும் ஒரு முறை தந்தையை கண்டடைந்து விட்டு மிகவும் சந்தோஷம் அடைகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்தே உங்கள் ஆஸ்தியை பெற்றீர்கள். அவர் இப்பொழுது கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இதற்கு எழுத வாசிக்க தேவையில்லை. எவராவது வரும்பொழுது நீங்கள் ஏன் இங்கு வந்துள்ளீர்கள் என அவரிடம் கேட்கப்படுகிறது. தாங்கள் இங்குள்ள மகாத்மாவை சந்திக்க வந்திருப்பதாக சிலர் பதிலளிக்கிறார்கள். ஏன், உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஏதாவது தானம் வேண்டுமா? கூறுங்கள். அவர் ஒரு சந்நியாசியாக இருந்தால் அவருக்கு ஒரு சப்பாத்தி தேவைப்படும். மக்கள் சந்நியாசிகளை சந்திக்க செல்லும் பொழுது அல்லது வழியில் அவர்களை பார்க்கும் பொழுது சந்நியாசிகள் தூய்மையாக இருப்பதனால் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் நன்றாக இருக்குமே என சமயப்பற்றுள்ளவர்கள் உணர்வார்கள். இப்பொழுது அந்த தூய்மை கூட இல்லை. உலகம் முற்றிலும் தமோ பிரதானமாக உள்ளது. அதில் பெருமளவு குப்பையே உள்ளது. மக்கள் மிகுந்த விரக்தியில் உள்ளனர். இங்கு விரக்தி அடைந்திருத்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தை கூறுகின்றார், எதையும் எழுத தேவையில்லை. நீங்கள் எழுதுகின்ற கருத்துகள் நீங்கள் கிரகித்துக் கொள்வதற்கே ஆகும். வைத்தியர்களிடம் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அவர்களால் அம்மருந்துகள் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்க முடிகின்றது. ஒரு சட்ட நிபுணர் பல சட்ட குறிப்புகளை தமது புத்தியில் வைத்திருக்க வேண்டியுள்ளது. நீங்கள் எதை நினைவு செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயம் மாத்திரமே உள்ளது. அதுவும் மிக இலகுவானது. நீங்கள் கூறுகின்றீர்கள், ஒரே ஒரு ஷிவ் பாபாவை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஷிவ் பாபா எவ்வாறு வருவார் என அம்மக்கள் கேட்கின்றனர். உங்களை தவிர வேறு எவருமே இந்த விஷயங்களை அறிந்து கொள்வதில்லை. கடவுள் எங்கே? அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று அல்லது அவர் சர்வ வியாபி என அவர்கள் கூறுகின்றனர். இந்த இரு கருத்துகளுக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்ட எதுவுமே இருக்க முடியாது. பின்னர் கடவுள் பூனைகளில் நாய்களில் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இரண்டும் முற்றிலும் எதிருக்கு எதிரான கருத்துகள். தந்தை தனது சொந்த அறிமுகத்தை கொடுத்து கூறுகின்றார், உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். இலகு ராஜயோகம் நினைவு கூறப்படுகிறது. பாபா கூறுகின்றார், யோகம் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். சிறு குழந்தை என்று தனது பெற்றோரை கண்டதும் உடனடியாக ஓடிச் சென்று அவர்களை கட்டி அணைப்பார். தனது தாய் தந்தை யார் என அவர் முதலில் சிந்திப்பாரா? இல்லை. இது பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஷிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சிவனுக்கு மலர்களை அர்ப்பணிக்கின்றீர்கள். சோமநாதர் ஆலயம் மிகவும் ஆடம்பரமானதாக இருந்தது. பின்னர் முகமது கஸ்னாவி வந்து அதை கொள்ளையடித்தான். சோமநாதர் ஆலயம் பாரதத்தில் மிகவும் பிரபல்யமானது. முதலில் சிவ வழிபாடே இருந்திருக்க வேண்டும். இந்த ஞானம் அனைத்தும் இப்பொழுது குழந்தைகளான உங்களின் புத்திகளில் உள்ளது. நீங்கள் வழிபட்டிருந்தாலும் அந்த உருவங்கள் அனைத்தும் உயிரற்றவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஷிவ் பாபா நிச்சயமாக ஓர் உயிருள்ள ரூபத்திலேயே வந்திருக்க வேண்டும். இதனாலேயே மக்கள் ஒவ்வொரு வருடமும் அவரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். பரமாத்மா சிவன் அசரீரியானவர் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். தானும் அசரீரியானவரே என்பதை ஓர் ஆத்மா அறிவார். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். அது மிக இலகுவானது. அவர் எங்களின் தந்தையாவார். அவர் ஞானக்கடலும் சந்தோஷக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அவருக்கு பெருமளவு புகழ் உள்ளது. பிரம்மா, விஷ்ணு அல்லது சங்கரருக்கு அந்த அளவு புகழ் இல்லை. மக்கள் ஒரே ஒருவரின் புகழையே பாடுகின்றனர். பாபா வந்துவிட்டார் என்பதையும், அவர் எங்களுக்கு எங்களின் ஆஸ்தியை வழங்குகின்றார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளுக்கு அனைத்தையும் வழங்குவார், ஆனால் அவர் அவர்களுக்கு கற்பிப்பதில்லை. குழந்தைகள் கற்பதற்காக பாடசாலைகளுக்குள் செல்கின்றனர். பின்னர் தங்களின் ஓய்வு காலத்தில் ஒரு குருவை பற்றி கொள்கின்றனர். இந்நாட்களில் அவர்கள் சிறு பிள்ளைகளையும் கூட ஒரு குருவை ஏற்குமாறு செய்கின்றனர். இங்கு குழந்தைகளாகிய உங்களிடம் ஷிவ் பாபாவை நினைவு செய்யுமாறு கூறப்படுகிறது. அனைவருக்கும் ஓர் உரிமை உள்ளது. அனைவரும் எனது குழந்தைகள். உங்கள் மத்தியிலும் என்னை மிக நன்றாக நினைவு செய்கின்ற சிலர் உள்ளனர். சிலர் கேட்கின்றனர், பாபா நாங்கள் யாரை நினைவு செய்ய வேண்டும்? எவ்வாறு நாங்கள் ஓர் புள்ளியை நினைவு செய்வது? பெரிதாக உள்ள ஒன்றாயின் நினைவு செய்ய முடியும். அச்சா, நீங்கள் நினைவு செய்து வந்த பரமாத்மா யார்? அவர் ஓர் அனாதியான முடிவற்ற ஜோதி என அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அவர் அத்தகையவர் அல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியை நினைவு செய்வது என்பது தவறானது. மிக சரியான நினைவு இருக்க வேண்டும். ஆனால் முதலில் நீங்கள் அவரை மிக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தந்தையே வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். பின்னர் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய தகவல்களை விவரமாகவும் சுருக்கமாகவும் கொடுக்கின்றார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாக விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு தீர்வே உள்ளது. என்னை நினைவு செய்யுங்கள். நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றேன். ஆத்மாக்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். தான் தூய்மையற்றவர் ஆகிவிட்டதாக அந்த ஆத்மாவும் கூறுகின்றார். நான் தூய்மையாக இருந்தேன், இப்பொழுது தூய்மையற்றவர் ஆகிவிட்டேன். அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். அனைத்தும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பின்னர் தமோ பிரதானம் ஆகின்றது. தான் தூய்மையற்றவர் ஆகிவிட்டதையும் இப்பொழுது தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆத்மாக்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்றனர். அமைதி தாமத்தில் தூய்மையற்றவர்கள் எவருமே இல்லை. இங்கு அனைவருமே தூய்மையற்றவர்களாக இருப்பதால் சந்தோஷமற்று உள்ளனர். அவர்கள் தூய்மையாக இருந்த பொழுது சந்தோஷமாக இருந்தனர். ஆத்மாக்கள் கூறுகின்றனர், நாங்கள் துன்பத்திலிருந்து விடுபடும் வகையில் எங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றனர் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஓர் ஆத்மாவே ஒரு நீதிபதியாகவோ சட்ட நிபுணராகவோ ஆகின்றார். ஆத்மா கூறுகின்றார், நான் ஓர் அரசன், நான் இன்னார். நான் இப்பொழுது இந்த சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்க வேண்டும். இதுவே ஆத்ம உணர்வில் இருத்தல். ஒரு சரீரத்தில் இருக்கும் பொழுதே ஆத்ம உணர்வில் இருத்தல் எனப்படுகிறது. இராவண ராஜ்யத்தில் அவர்கள் ஷரீர உணர்வு உடையவர்களாக உள்ளனர். இப்பொழுது மாத்திரமே தந்தை உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். இந்நேரத்தில் ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாகவும் சந்தோஷம் அற்றவர்களாகவும் உள்ளனர். அதனாலேயே அவர்கள் தந்தையை அழைக்கின்றனர். ஓ பாபா வாருங்கள், நாடக நியதிப்படி நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாகவும் தூய்மையானவர்களில் இருந்து தூய்மையற்றவர்களாகவும் ஆகினீர்கள் என்பதை அறிவீர்கள். சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. எவ்வாறு நீங்கள் 84 பிரிவுகளை எடுத்தீர்கள் என்பது இப்பொழுது உங்களின் புத்திகளில் உள்ளது. இப்பொழுது இதை மறந்து விடாதீர்கள். சுயதர்ஷ்ன சக்கரதாரியாக இருங்கள். நீங்கள் அமரும் பொழுதும் நடந்து திரியும் பொழுதும் இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் தந்தையை நினைவு செய்வதும் ஒரு சப்பாத்தியை உண்பதும் தான், அவ்வளவுதான். இனிமையிலும் இனிமையான அன்பிற்கினிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். குழந்தைகளே, வயிற்றுக்கு தேவைப்படுவது ஒரு சப்பாத்தி மாத்திரமே. வயிற்றுக்கு அதிகம் தேவையில்லை. அதற்கு தேவைப்படுவது அனைத்தும் ஒரு அவுன்ஸ் மாவே ஆகும். பருப்பும் ஒரு ரொட்டியும் அவ்வளவுதான். ஒருவர் 10 ரூபாயிற்கும் உண்ணலாம், 10,000 ரூபாவிற்கும் உண்ணலாம். ஏழைகள் எதை உண்கிறார்கள்? இருந்தும் அவர்கள் மிகவும் பலசாலிகளாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர். மக்கள் பலவற்றையும் உண்ணும் பொழுது மேலும் அதிகமாக நோயாளிகள் ஆகின்றனர். ஒரே வகை உணவு உண்டால் நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் என்றே வைத்தியர்களும் அறிவுரை கூறுகின்றனர். எனவே தந்தையும் விளங்கப்படுத்துகின்றார், ஒரு சப்பாத்தியை மாத்திரம் உண்ணுங்கள். நீங்கள் பெறுவதை குறித்து சந்தோஷமாக இருங்கள். பருப்பையும் ரொட்டியையும் போன்று வேறு எதுவும் இருக்க முடியாது. அதிக பேராசையும் இருக்கக்கூடாது. சன்னியாசிகள் என்ன செய்கின்றனர்? அவர்கள் தங்களின் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு விலகி காட்டிற்கு செல்கின்றனர். அவர்கள் ஒளி தத்துவத்தை கடவுளாக கருதி அதை நினைவு செய்வதுடன் தாம் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலப்பார்கள் என்றும் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு இல்லை. ஆத்மாக்கள் அமரத்துவமானவர்கள். ஆத்மாக்கள் இரண்டர கலக்கின்றனர் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆத்மாக்களே தூய்மையானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகின்றனர். நீங்கள் அத்தகைய சிறந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் வெகுமதியை அனுபவித்து இந்த ஞானத்தை மறந்து விடுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் ஏணியில் கீழிறங்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை அனுபவம் செய்கின்றீர்கள் என்னும் ஞானம் அனைத்தும் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. எவரது பாகமும் முடிவுக்கு வர முடியாது. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அது தொடர்ந்தும் சுழல்கிறது. எப்பொழுது அல்லது எவ்வாறு அல்லது எங்கே கடவுள் இந்நாடகத்தை உருவாக்கினார் என நீங்கள் கேட்க முடியாது. இது சதா காலமும் தொடர்கிறது. உலக வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது. இந்த விஷயங்களை எவருமே புரிந்து கொள்வதில்லை. நாடக நியதிப்படி நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். நாடகத்தின்படி நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். வேறு எவராலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. நாடகமா அல்லது தந்தையா சர்வசக்திவான் என கேட்கப்படுகிறது. கடவுளே சர்வசக்திவான் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவரால் அனைத்தையும் செய்ய முடியும் என அவர்கள் உணர்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நானும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டுள்ளேன். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு இங்கு வர வேண்டும். சத்தியுகத்தில் நீங்கள் சந்தோஷமானவர்கள் ஆகின்றீர்கள். நான் பரந்தாமத்திற்கு சென்று ஓய்வெடுக்கின்றேன். நீங்கள் என் தலை மீது ஏறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு சிங்கத்தில் சவாரி செய்கின்றீர்கள். அதாவது சத்தியுகத்தில் வினாடிக்கு வினாடி நிகழ்வது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் மிக சிறந்த ஞானம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். கடுதாசி அல்லது பென்சில் போன்றவை தேவையில்லை. பிரம்மா பாபாவும் கற்கின்றார், ஆனால் அவர் எதையும் வைத்திருப்பதில்லை. நீங்கள் தந்தையை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. நினைவு மூலம் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள். இது கிரகிப்பதற்கான விஷயம். அதனை எழுதி வைப்பதால் என்ன நன்மை இருக்கும்? இவை அனைத்தும் அழிக்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் சிலர் தாம் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு உதவுவதற்காக கருத்துக்களை எழுதி கொள்கின்றனர். ஒருவர் எதையாவது ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டுமாயின் ஒரு முடிச்சு போட்டு வைக்கின்றார். நீங்களும் ஷிவ் பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவில் வைத்திருப்பதற்காக ஒரு முடிச்சு போட்டு வைத்திருக்க வேண்டும். இது மிக இலகுவானது. யோகம் என்றால் நினைவாகும். சிலர் கூறுகின்றனர், பாபா என்னால் நினைவில் இருக்க முடியாதுள்ளது, நான் எவ்வாறு யோகம் செய்ய முடியும்? ஓ, ஆனால் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் அனைத்தையும் செய்யும் பொழுதும் உங்களால் உங்களின் லௌகீக தந்தையை நினைவு செய்ய முடிகிறது. நீங்களும் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பொழுதே உங்கள் படகு அக்கறை செல்லும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. சுயதர்ஷ்ண சக்கரதாரியாகி 84 பிறவிகளின் சக்கரத்தை தொடர்ந்தும் உங்கள் புத்தியில் சுழற்றுங்கள். எல்லையற்ற தத்தையை நினைவு செய்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். தூய்மையாகுங்கள். 2. எதிலும் பேராசைப்படாதீர்கள். நீங்கள் பெற்றுக் கொண்டவற்றை குறித்து சந்தோஷமாக இருங்கள். ஒரு சப்பாத்தியை உண்டு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம். அனைவரின் இதயத்தின் இரகசியங்களை அறிந்தவராக இருந்து அவர்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. வெற்றியாளர் ஆகுவதற்கு ஒவ்வொருவரின் இதயத்தின் இரகசியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருவரின் உதடுகளிலிருந்து வெளிப்படும் சப்தங்களை கேட்பதன் மூலம் அவரின் அல்லது அவளின் இதயங்களின் இரகசியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அத்துடன் வெற்றியாளர் ஆக முடியும். எவ்வாறாயினும் ஒருவரின் இதயத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அகநோக்கு தேவை. எந்த அளவிற்கு நீங்கள் அகநோக்கில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் அவர்களின் இதயத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்ள முடிவதுடன் அவர்களை திருப்திப்படுத்தவும் முடியும். மற்றவர்களை திருப்திப்படுத்துபவர்கள் வெற்றியாளர்கள் ஆகின்றார்கள். ஸ்லோகம். விருப்பமின்மை என்பது வளம் மிக்கதோர் நிலமாகும். அதில் நீங்கள் எதை பயிரிட்டாலும் அது நிச்சயமாக பலனை கொடுக்கும். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்களின் ஊக்கமும் உற்சாகமும் நிலையாக இருப்பதற்கு உங்களுடன் உறவு முறைகளில் வருகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் மாணவர்களோ அல்லது சகப்பாடிகளோ அனைவரையும் திருப்திப்படுத்தும் உற்சாகம் இருக்க வேண்டும். நீங்கள் யாரை பார்த்தாலும் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஒவ்வொரு கணமும் நற்குணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவரின் நற்குணங்களின் சக்தியை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களின் உற்சாகம் சதா நிலைத்திருக்கும். நற்குணங்களை எடுத்துக்கொள்பவர் ஆகுங்கள். குறைகளை பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். ஓம் சாந்தி.